லூக்கா அதிகாரம் 11. ஒருமுறை இயேசு ஓரிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். இயேசு பிரார்த்தனையை முடித்தபோது இயேசுவின் சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி,
யோவான் தன் சீஷர்களுக்கு பிரார்த்தனை செய்வது எவ்வாறு என்று கற்பித்தான். ஆண்டவரே, எங்களுக்கும் பிரார்த்தனை செய்ய நீர் கற்றுக்கொடும்
என்றான். இயேசு சீஷரை நோக்கி,
பிரார்த்தனை செய்யும்போது இவ்விதமாக பிரார்த்தனை செய்யுங்கள். பிதாவே, உமது பெயர் என்றென்றும் பரிசுத்தமாயிருக்க பிரார்த்திக்கிறோம். உமது ராஜ்யம் ஏற்படவும், பரலோகத்தைப் போலவே பூமியிலும் நீ விரும்பியவை நடைபெறவும் பிரார்த்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு அளிப்பீராக. மற்றவர் செய்கிற குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போலவே எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உள்ளாக்காமல் பிசாசிடமிருந்து காப்பாற்றும்
என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி,
உங்களில் ஒருவன் உங்கள் நண்பனின் வீட்டுக்கு இரவில் வெகுநேரம் கழித்து செல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் அவனை நோக்கி, இந்த ஊருக்குள் என் நண்பன் ஒருவன் என்னை சந்திக்க வந்திருக்கிறான், ஆனால் அவனுக்கு உண்பதற்காக கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை, தயவு செய்து 3 அப்பங்களை கொடுங்கள் என்கிறீர்கள். வீட்டின் உள்ளிருக்கும் உங்கள் நண்பன் பதிலாக, போய்விடுங்கள், என்னை தொல்லைப்படுத்தாதீர்கள், கதவு ஏற்கனவே மூடப்பட்டிருக்கிறது, என் குழந்தைகளும் நானும் படுக்கையில் படுத்திருக்கிறோம், நான் எழுந்து உங்களுக்கு இப்போது அப்பத்தை கொடுக்க முடியாது என்கிறான். உங்கள் நட்பு ஒருவேளை அவன் எழுந்து அப்பத்தை எடுத்துக் கொடுப்பதற்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் அவன் கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு வேண்டியதை கொடுப்பான் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே நான் உங்களுக்கு சொல்வதாவது, தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள், தேவன் உங்களுக்கு கொடுப்பார். தேடிக்கொண்டே இருங்கள், நீங்கள் தேடியதை கண்டடைவீர்கள். தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருங்கள், கதவு உங்களுக்காக திறக்கப்படும். ஆம், ஒரு மனிதன் தொடர்ந்து கேட்டால் அவன் பெற்றுக்கொள்வான். ஒரு மனிதன் தொடர்ந்து தேடினால் அவன் தேடியதை அடைவான். ஒரு மனிதன் தொடர்ந்து தட்டினால் கதவு அவனுக்காக திறக்கப்படும். உங்களில் யாருக்காவது மகன் இருக்கிறானா? உங்கள் மகன் உங்களிடம் மீனை கேட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? எந்த தந்தையாவது தன் மகனுக்கு பாம்பை கொடுப்பானா? இல்லை, அவனுக்கு மீனை கொடுப்பீர்கள். உங்கள் மகன் முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பீர்களா? இல்லை, நீங்கள் பொல்லாதவர்கள், ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவற்றை கொடுக்க வேண்டும் என்பதை அறிவீர்கள். எனவே தன்னிடம் கேட்கின்ற மக்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்க வேண்டுமென்பதை பரலோகப்பிதா நிச்சயமாக அறிவார்
என்றார். ஊமையான ஒரு மனிதனிடமிருந்து ஒரு பிசாசை ஒருமுறை இயேசு துரத்திக் கொண்டிருந்தார். பிசாசு வெளிவந்தபோது அந்த மனிதனால் பேச முடிந்தது. மக்கள் வியப்படைந்தனர். ஆனால் சிலர்,
பெயெல்செபூலின் ஆற்றலை இயேசு பயன்படுத்தி பிசாசுகளை துரத்தி விடுகிறார், அசுத்த ஆவிகளுக்கு தலைவன் பெயெல்செபூல்
என்றனர். பிறரும் இயேசுவை சோதிக்க விரும்பினர். வானத்திலிருந்து ஓர் அடையாளத்தை காட்டும்படியாக இயேசுவை கேட்டனர். அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த நினைவுகளை இயேசு அறிந்திருந்தார். எனவே இயேசு மக்களை நோக்கி,
தனக்குள் ஒன்றுக்கொன்று எதிர்த்து கொண்டிருக்கிற எந்த ராஜ்யமும் உடைந்து சிதறும். தனக்குள் சண்டையிடுகிற எந்த குடும்பமும் பிரிந்து போகும். எனவே சாத்தான் தனக்குள் சண்டையிட்டால் அவனது ராஜ்யம் எப்படி நிலைபெறும்? இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு நான் பெயெல்செபூலின் ஆற்றலை பயன்படுத்துவதாக நீங்கள் கூறுகிறீர்கள். நான் அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு பெயெல்செபூலின் ஆற்றலை பயன்படுத்தினால் உங்களை சார்ந்தவர்கள் அசுத்த ஆவிகளை வெளியேற்ற எந்த ஆற்றலை பயன்படுத்துகிறார்கள்? எனவே உங்களை சார்ந்தவர்களே நீங்கள் கூறுவது தவறு என்பதை நிரூபிக்கிறார்கள். அசுத்த ஆவிகளை துரத்த நான் தேவனுடைய வல்லமையை பயன்படுத்துகிறேன். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடம் வந்திருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. பல ஆயுதங்கள் ஏந்திய ஒரு வலிய மனிதன் தன் சொந்த வீட்டை காவல் காக்கும்போது அவன் வீட்டிலுள்ள பொருட்கள் பாதுகாப்பாக இருக்கும். அவனைக் காட்டிலும் வலிய மனிதன் ஒருவன் வந்து அவனை தோற்கடிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். தனது வீட்டை காக்கும் பொருட்டு முதல் மனிதன் வைத்திருந்த ஆயுதங்களை வலிய மனிதன் எடுத்துக்கொள்வான். முதல் மனிதனின் பொருட்களைக் கொண்டே வலிய மனிதன் தான் செய்ய நினைப்பதை செய்வான். ஒருவன் என்னோடு இருக்கவில்லை என்றால் அவன் எனக்கு எதிரானவன். என்னோடு வேலை செய்யாதவன் எனக்கு எதிராக செயல்புரிகின்றான். பிசாசுக்குரிய அசுத்த ஆவியானது ஒரு மனிதனை விட்டு வெளியேறும்போது அந்த ஆவியானது வனாந்திரத்துக்கு சென்று ஓய்வெடுக்க ஓர் இடம் தேடும். ஆனால் அதற்கு எந்த இடமும் அகப்படுவதில்லை. எனவே ஆவியானது நான் விட்டு வந்த மனிதனிடம் திரும்பி செல்வேன் என்று கூறும். ஆவியானது மீண்டும் அவனிடம் வரும்போது தனது வீடு சுத்தமானதாகவும் அழகானதாகவும் இருப்பதை காணும். அப்போது அந்த அசுத்த ஆவியானது வெளியே போய் தன்னை காட்டிலும் அசுத்த குணம் கொண்ட மேலும் 7 ஆவிகளை கூடவே அழைத்து வரும். பின்பு எல்லா அசுத்தாவிகளும் அவனுள்ளே சென்று வசிக்கும். முன்னே இருந்ததை காட்டிலும் அம்மனிதனுக்கு மிகுந்த தொல்லை உண்டாகும்
என்றார். இயேசு இக்காரியங்களை கூறியபோது மக்களிடையே இருந்த ஒரு பெண் பேச ஆரம்பித்தாள். அவள் இயேசுவை நோக்கி,
உங்களை பெற்றெடுத்து தன் மார்பில் பால் ஊட்டிய உங்கள் தாய் ஆசீர்வதிக்கப்பட்டவள்
என்றாள். ஆனால் இயேசு,
தேவனுடைய போதனைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிற மக்களே உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள்
என்றார். மக்களின் கூட்டம் பெருகிக்கொண்டே வந்தது. இயேசு சொல்லத் தொடங்கினார்,
இன்று வாழும் மக்கள் தீயவர்கள். அவர்கள் தேவரிடமிருந்து அடையாளமாக அற்புதங்களை செய்யும்படி கேட்கிறார்கள். யோனாவுக்கு நடந்த அதிசயமே அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரே அடையாளமாகும். நினிவேயில் வாழ்ந்த மக்களுக்கு யோனா ஓர் அடையாளமாக இருந்தான். மனிதகுமாரனுக்கும் அதுவே பொருந்தும். இக்காலத்தில் வாழும் மக்களுக்கு மனிதகுமாரனே ஓர் அடையாளமானவர். நியாயம் தீர்க்கின்ற நாளில் இன்று வாழும் மக்களோடு தெற்கு தேசங்களின் ராணி எழுந்து நின்று அவர்கள் செய்வது தவறு என சுட்டிக்காட்டுவாள். ஏனெனில் அந்த ராணி சாலமோனின் ஞானமான போதனைகளை கேட்பதற்காக தொலைதூரத்திலிருந்து வந்தவள். ஆனால் நான் சாலமோனை காட்டிலும் மேலானவர் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். நியாயம் தீர்க்கிற நாளில் இன்று வாழும் மக்களோடு நினிவேயின் மக்கள் எழுந்து நின்று நீங்கள் தவறுடையவர்கள் என்பதை சுட்டிக்காட்டுவார்கள். ஏனெனில் அம்மக்களுக்கு யோனா போதித்தபோது அவர்கள் தம் இதயத்தையும் வாழ்க்கையையும் மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் நான் யோனாவை காட்டிலும் மேலானவர் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். யாரும் பாத்திரத்தை விளக்கின் மேல் கவிழ்த்து வைப்பதோ விளக்கை மறைத்து வைப்பதோ இல்லை. அதற்கு பதிலாக விளக்கை விளக்குத்தண்டின் மீது வைத்து உள்ளே வருபவர் பார்க்கும்படியாக ஏற்றி வைப்பார்கள். உங்கள் சரீரத்திற்கு உங்கள் கண்ணே விளக்காக இருக்கிறது. உங்கள் கண்கள் நன்றாக இருந்தால் உங்கள் சரீரமும் ஒளி உடையதாக இருக்கும். உங்கள் கண்கள் கெட்டவையாக இருந்தால் உங்கள் சரீரமும் இருள் நிரம்பி காணப்படும். எனவே கவனமாக இருங்கள். உங்களில் இருக்கும் ஒளி இருளாகாதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் முழு சரீரமும் ஒளி வீசி எந்த பகுதியும் இருளாகாதபடி இருந்தால் நீங்கள் மின்னலைப் போல் ஒளி வீசுவீர்கள்
என்றார். இயேசு இவற்றையெல்லாம் கூறி முடித்த பின்பு பரிசேயர்களில் ஒருவன் அவனோடு சாப்பிடுமாறு இயேசுவை அழைத்தான். எனவே இயேசு வந்து மேசையருகே அமர்ந்தார். இயேசு உணவு உண்பதற்கு முன்னே கைகளை கழுவாது வந்து அமர்ந்ததைக் கண்ட பரிசேயன் வியப்படைந்தான். இயேசு அவனை நோக்கி,
பரிசேயர்களாகிய நீங்கள் பாத்திரத்தையும் குவளையையும் வெளிப்புறத்தில் சுத்தமாக கழுவுகின்றீர்கள், ஆனால் உட்புறத்தில் பிறரை ஏமாற்றி தீமை செய்யும் காரியங்களால் நிரம்பி இருக்கின்றீர்கள். நீங்கள் மூடர்கள். வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உள்புறத்தையும் உண்டாக்கியுள்ளார். உங்கள் பாத்திரங்களிலும் குவளைகளிலும் இருப்பவற்றை தேவைப்படுகின்ற மக்களுக்கு கொடுங்கள். அப்போது நீங்கள் முற்றிலும் சுத்தமானவர்களாக இருப்பீர்கள். பரிசேயரே, உங்கள் நிலை மோசமானதாக இருக்கும். உங்களுக்கு சொந்தமானவற்றில் உங்கள் தோட்டத்தின் சகல விளைபொருட்களில் புதினா, மரிக்கொழுந்து முதலானவற்றில் கூட பத்தில் ஒரு பாகத்தை தேவனுக்கு கொடுக்கின்றீர்கள். ஆனால் பிறரிடம் நியாயமாக நடந்து கொள்வதையும் தேவனை நேசிப்பதையும் மறந்துவிடுகின்றீர்கள். இவற்றை நீங்கள் கண்டிப்பாக செய்தல் வேண்டும். கூடவே பத்தில் ஒரு பாகம் கொடுப்பது போன்ற காரியங்களையும் தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும். பரிசேயரே, உங்கள் நிலை மோசமானதாக இருக்கும். ஜெப ஆலயங்களில் மிக முக்கியமான இடத்தில் வீற்றிருப்பதை நீங்கள் விரும்புகிறீர்கள். சந்தை இடங்களில் மக்கள் உங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டுமென விரும்புகிறீர்கள். நீங்கள் மறைக்கப்பட்ட கல்லறைகளைப் போல் இருந்தால் அது உங்களுக்கு மோசமானதாக இருக்கும். அதை அறியாமல் மக்கள் அவற்றின் மீது நடந்து செல்வார்கள்
என்றார். வேதபாரகர்களில் ஒருவன் இயேசுவை நோக்கி,
போதகரே, பரிசேயரை குறித்து இக்காரியங்களை நீங்கள் சொல்லும்போது எங்களையும் விமர்சிக்கிறீரே
என்றான். அவனுக்கு பதிலாக இயேசு,
வேதபாரகரே, உங்கள் நிலைமை மோசமானதாக இருக்கும். மக்கள் கீழ்ப்படிய இயலாத வகையில் கடுமையான விதிகளை விதிக்கிறீர்கள். மற்ற மக்கள் அவ்விதிகளுக்கு கட்டுப்படுமாறு அவர்களை கட்டாயப்படுத்துகின்றீர்கள். ஆனால் நீங்களோ அவ்விதிகளை பின்பற்றுவதற்கு முயன்று கூட பார்ப்பதில்லை. தீர்க்கதரிசிகளுக்கு நினைவு சின்னங்களை கட்டுவதால் உங்கள் நிலை மோசமானதாக இருக்கும். அதே தீர்க்கதரிசிகளை உங்கள் முன்னோர்கள் கொன்றார்களே. உங்கள் முன்னோர் செய்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக எல்லா மக்களிடமும் காட்டிக்கொள்கிறீர்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகளை கொன்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் நினைவு சின்னங்களை எழுப்புகின்றீர்கள். எனவே தேவனின் ஞானமானது நான் தீர்க்கதரிசிகளையும் சீஷர்களையும் அவர்களிடம் அனுப்புவேன். தீய மனிதரால் தீர்க்கதரிசிகளிலும் சீஷர்களிலும் சிலர் கொல்லப்படுவார்கள், வேறு சிலர் துன்புறுத்தப்படுவார்கள்
என்று உரைத்தார்.
உலகம் தோன்றிய காலம் தொடங்கி கொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசிகளின் மரணத்திற்காகவும் இன்று வாழும் மக்களாகிய நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். ஆபேலின் மரணத்திற்காக நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். சகரியாவின் கொலைக்காக நீங்கள் தண்டனை பெறுவீர்கள். பலிபீடத்திற்கும் ஆலயத்திற்கும் நடுவில் சகரியா கொல்லப்பட்டான். அவர்கள் எல்லாருக்காகவும் இன்று வாழும் மக்களாகிய நீங்கள் தண்டனை பெறுவீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேதபாரகரே, உங்களுக்கு தீமை வரும். தேவனை பற்றி அறிவதற்குரிய திறவுகோலை ஒளித்து வைத்திருக்கிறீர்கள். நீங்களும் அறிந்து கொள்வதில்லை, பிறர் அறிந்து கொள்வதையும் தடை செய்கிறீர்கள்
என்றார். இயேசு அங்கிருந்து கிளம்பும்போது வேதபாரகர்களும் பரிசேயர்களும் அவரை தொல்லைப்படுத்த ஆரம்பித்தார்கள். பலவற்றை குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு இயேசுவை வற்புறுத்தினார்கள். இயேசு தவறாக ஏதேனும் சொல்ல நேர்ந்தால் அவரை பிடிக்கலாம் என வழிகாண முயன்று கொண்டிருந்தார்கள்.